வணக்கம் தந்தை செபஸ்திராஜ். இயேசு சபை மதுரை மாநில அதிபராகிய தங்களை எங்கள் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம். முதல்ல இந்திய துறவு சபைகளின் இன்றைய நிலை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
முதலாவது இந்த வத்திக்கான் ரேடியோவுக்கு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய துறவு வாழ்வை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்தியாவிலே துறவு வாழ்வை பின்பற்றுபவர்கள் உலகிலேயே ஓரளவு அதிகமாக இருக்கிறார்கள் என்று நாம் கூறலாம். ஏனென்றால் 100,000 அதிகமானோர், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இணைந்து 100,000 அதிகமானோர் இந்த துறவு வாழ்வை ஏற்று பணியாற்றி வருகின்றார்கள். சபை என்று பார்க்கும் பொழுது 400 அதிகமான சபைகள் இருப்பதாக நாம் கணக்கிட்டிருக்கின்றோம். இந்த சபைகள் அனைத்துமே பலவிதமான பணிகளை செய்து வருகின்றார்கள். மக்கள் நலனுக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக, சமுதாய வளர்ச்சிக்காக பலவிதமான பணிகளை துணிச்சலோடு பல இடங்களில், மிகவும் சிக்கலான இடங்களில் கூட போய் பணியாற்றி வருகின்றார்கள். நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதாபிமான பிரச்சனைகளை எதிர்த்து இருக்கக்கூடிய பல தவறான போக்குகளையும் வழிமுறைகளையும் எதிர்த்து மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காகவும், மக்கள் சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்காகவும் இந்த சபைகள் பல விதத்தில் பணியாற்றி வருகிறார்கள் என்று அதை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த 400 அதிகமான சபைகள் பணியாற்றி வரும் பொழுது அதில் ஒரு சிலர் இன்னும் வெளிநாட்டிலிருந்து வந்து பணியாற்றுகிறார்கள். ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நமது நாட்டிலிருந்து நமது இந்திய மக்கள் இந்த சபையில் சேர்ந்து இவர்கள் மற்ற நாடுகளுக்கு போய் பணியாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு மேல் பல சபைகளில் இந்த சபையின் தலைவர் பதவிக்கே இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம்.
தாங்கள் கூறியது போல இந்தியாவிலிருந்து குருக்கள், துறவிகள் 167 நாடுகளில் பணியாற்றுகின்றார்கள் என்று அண்மையில் ஒரு புள்ளி விவரம் தெரிவித்தது. இந்தியாவில் பணிபுரியும் அருள் சகோதரிகள், தந்தையர்கள் எதிர்நோக்குகின்ற நெருக்கடிகள் என்ன, அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? ஏனெனில் துறவு சபைகளின் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றது என்று கேள்விப்படுகின்றோம், எதிர்நோக்குகின்றன.
அது உண்மைதான். இன்று காலம் மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்து வரும் பணிகளுக்கு மிகவும் தடைகள் நிறைய ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு சில தடைகள் அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்படும் தடைகள். ஒரு சில பிரச்சனைகள் என்ன என்றால், நாம் மனித உரிமைக்காக பாடுபடும் பொழுது தாழ்த்தப்பட்ட மக்கள் வளர வேண்டும், அவர்களும் சம உரிமை பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு அவர்களுக்காக நாம் பணியாற்றும் பொழுது இதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் முழு சுதந்திரத்தையும் பெற்று, முழு உரிமைகளையும் பெற்று அவர்கள் மேல் வந்துவிட்டால் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் வரும், மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் குறைக்கப்படும், அவர்கள் மேலே போய்விட்டால் இந்த கீழ்த்தரமான ஒரு சில பணிகளை செய்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். எனவே நமது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாதியத்தை அடிப்படையாக இருந்து அமைக்கப்பட்டுள்ள சமூக வாழ்வு, அதில் மாற்றம் ஏற்படும் என்கிற பயமும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நமக்கு பல சிக்கல்கள் வருகின்றன. இவற்றுக்காக மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்து நாம் மனம் மாற்றுகின்றோம், அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுகின்றோம் என்றெல்லாம் சொல்லி தவறான குற்றச்சாட்டுகளை நம்மேல் சுமத்தி ஓரளவு நமக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசியலை பொறுத்த அளவு பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில சலுகைகள், இவற்றை கூட தடை செய்து இந்த சலுகைகளை நாம் அனுபவிக்கக்கூடாது என்கிற ஒரு நோக்கோடு செயல்படுவது போல் தெரிகின்றது. எனவேதான் இன்று நாம் பள்ளிகளோ கல்லூரிகளோ ஆரம்பித்தால் அதற்கு மானியம் கிடைக்காது, அரசியல் சம்பளம் கொடுப்பதில்லை, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி பணியாற்ற முடியும் என்கிற ஒரு பெரிய சிக்கலான கேள்வி வந்து கொண்டிருக்கின்றன. இது போக இன்றைய சமுதாயத்தில் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நமக்கென்று பல சிக்கல்கள் இருக்கின்றன. அதாவது இந்த உலகத்தில் பலவிதமான வசதிகள், பலவிதமான பணிகள், பலவிதமான புதிய தொழில்கள், இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இளைஞர்கள் அப்படிப்பட்ட தொழில்களுக்கோ போவதற்கு அதிகமாக ஆசைப்படுகின்றார்கள். எனவே தேவாலயத்தலுக்கு என்று சொல்லி இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு துறவர வாழ்க்கையின் வழியாக மக்களுக்கு நன்மை செய்யலாம் என்பதெல்லாம் இப்பொழுது அதனுடைய ஆர்வம் குறைந்து கொண்டேதான் இருக்கின்றது என்று சொல்லலாம். அது போக துறவர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் துறவிகள் இந்த உலக மாயை என்று சொல்லலாம், உலகத்தில் உள்ள பலவிதமான ஆசைகள், பதவி விருப்பங்கள், வசதிகளோடு வாழ ஆசைப்படுகின்றார்கள், இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக வந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகின்றது. இதுதான் உண்மையிலே ஒரு பெரிய சவால். ஒரு சவாலாக நினைத்து வாழ வேண்டும் என்றால் நாம் வந்து ஆன்ம காரியங்களுக்காக, ஆன்ம வளர்ச்சிக்காக, உண்மையான இறை பற்றுள்ளவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய வாழ்க்கை, துறவர் வாழ்க்கை. இதற்கு நிறைய முட்டுக்கட்டைகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது.
தந்தை சபஸ்திராஜ், இந்தியாவில் இலவச கல்வி பற்றி அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதே, அதை பற்றியும் சொல்லுங்களேன்.
அதாவது இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன என்றால், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், இதுவரை படிப்பே இல்லாமல் இருந்த குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். நோக்கத்தை பார்க்கும் பொழுது நல்ல நோக்கமாகத்தான் தெரிகிறது. எனவே அரசாங்கத்தின் இப்போ சட்டத்தின்படி 25% இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் பள்ளிகளிலோ கல்லூரிகளோ இடம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டணங்களையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இதில் எந்த விதமான தவறும் இருக்கிறாப்புல தெரியல. அன்றைக்கு வந்து நீதிமன்றத்திலிருந்து ஒரு விளக்கமும் கூறியிருக்கிறார்கள். என்ன என்றால், அந்த சிறுபான்மை கல்வி நிலையங்களில் அரசிடமிருந்து சலுகைகள் எதுவும் பெறாத நிறுவனங்கள் இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் சலுகை வாங்கினால் இதை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலைமை.
தந்தை சபஸ்திராஜ், தாங்கள் இயேசு சபை மதுரை மாநிலத்தின் புதிய அதிபர், ஏறத்தாழ ஓராண்டுகளாக பணியில் இருக்கின்றீர்கள். தங்களுடைய எதிர்கால பணி நோக்கு என்ன?
நான் இந்த ஒரு ஆண்டில் நான் பார்த்ததிலிருந்தும், மேலும் நான் முன்னாடி செய்த பல மதிப்பீடுகளை அடிப்படையாக வைத்தும், ஏறக்குறைய ஒரு 30 சபைகளை மதிப்பீடு செய்திருக்கின்றேன். இது ரெண்டையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது, இன்றைய உலகில் நம்முடைய நாட்டின் இந்த சூழ்நிலையில் துறவர வாழ்க்கை மிகவும் பொருத்தமான வாழ்க்கை. துறவர வாழ்க்கை உண்மையிலேயே தேவைப்படுகின்றது. அதற்கு காரணம் என்ன என்றால், இன்று நாம் சொல்லக்கூடிய குறைகள், மற்றவர்களிடம் நாம் சுட்டி காட்டக்கூடிய தவறுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, நாம் துறவர வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில கொள்கைகளை மக்கள் கடைபிடிக்காததுனால தான் இந்த தவறுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, மற்றவர்களுக்கு தகுந்த மரியாதை இல்லை, அவர்களுக்கு உரிமை இல்லை என்றெல்லாம் கூறுகின்றோம். துறவர வாழ்வு என்பது இதையெல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய வாழ்வு தான் துறவர வாழ்வு. இதை நாம் நல்லபடியில் வாழ்ந்து காட்டினால், இதன் வழியாக நாம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம், மற்றவர்களையும் சரியான வழியில் நடந்து கொள்வதற்கு வழிநடத்த முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நமது வாழ்வு வந்து மிகவும் பொருத்தமான வாழ்வு என்று சொல்லலாம். ஆனால் இதில் தான் நமக்கும் குறைபாடுகள் இருக்கிறதை நான் உணர்கிறேன். சேசு சபையிலும் சரி, மற்ற சபையிலும் சரி, நமது துறவர வாழ்வில் ஓரளவு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றால், நமது வாழ்வில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இதில் ஒரு அளவுக்காவது மாற்றத்தை கொண்டு வர முடிந்தால் இயேசு சபைக்கும் அது நல்லது, மற்ற சபைகளுக்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும். இதன் வழியாக துறவர வாழ்க்கை என்பது பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். அதுதான் என்னுடைய உண்மையான கனவு. நாம் எந்த பணி செய்தாலும் சரி, கல்வி பணியாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, ஆன்ம பணியாக இருந்தாலும் சரி, நாம் வழிகாட்டிகளாக இருக்க முடியாவிட்டால் நமது பணியில் நல்ல பயனடைய முடியாது. இதைத்தான் குறிக்கோளாக வைத்து இந்த ஒரு ஆண்டில் நான் பார்த்ததிலிருந்து முதல் முதலாக ஆன்ம வாழ்க்கையில் நாம் ஆழமாக போக வேண்டும். அதைத்தான் நான் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றேன். அதேபோல் நமது குழும வாழ்க்கையிலையும் நாம் சரியான விதத்தில் வாழ்ந்து நல்ல உறவுகளை ஏற்படுத்தி, நமக்குள்ளே மட்டுமல்ல நம்மோடு இணைந்து செயல்படும் பொதுமக்களோடும் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி, அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது நாம் செய்யும் பணிகளெல்லாம் மிகவும் பயனுள்ள பணிகளாக மாற்ற முடியும்.
தந்தை சபஸ்திராஜ், தங்களது இந்த முயற்சி பயனடையட்டும், வெற்றி அடையட்டும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம். மீண்டும் தங்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.
வணக்கம். நன்றி.